நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம், துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் 13:5. இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியின் உலகத்தின் பல பாகங்களிலும் இருந்து இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை தேவன் நமக்கு நினைவூட்ட விரும்புகிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. He never leaves us nor forsakes us. உபாகமம் 31:6 நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். உபாகமம் 31:6. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். இந்த காலை வேளையில் பாருங்கள், வேதத்தில் 2-3 வசனங்களினால் ஒரு காரியம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். 2 இடங்களிலே ஆண்டவர் மிக தெளிவாய் கூறியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதுவும் இந்த பகுதியில் ரொம்ப அழகாக இருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். ஒருவேளை இந்த கொரோனா காலத்தில் நான் வீட்டிலையே உட்கார்ந்திருக்க முடியாது, எனக்கு பல அலுவல்கள் இருக்கிறது, என்னுடைய கம்பெனியை கவனிக்கணும், என்னுடைய வேலையை கவனிக்கணும், நான் வெளியில் சென்று வந்தால்தான் என்னுடைய குடும்பத்தை நான் பார்க்க முடியும், இப்படி பல கவலைகள் இருக்கலாம். ஆனால் இந்த வேத பகுதி ரொம்ப அழகாக சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். நான் மீண்டும் அதை வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். நீ போகிற இடங்களிலெல்லாம் கர்த்தர் உன்னோடே கூட வருகிறார். உன்னை பாதுகாக்கும்படி வருகிறார், உன்னை ஆசீர்வதிக்கும்படி வருகிறார். ஆகவே மற்றவர்களைப் போல நாம் கலங்கி தவிக்க வேண்டிய அவசியமில்லை. உலகமே ஸ்தம்பித்து நின்றாலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் நம்மோடு கூட வருகிறார். நான் மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். இந்த இடத்துல கொரோனா வைரஸ்க்கு பயப்படவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம்னு கூட எடுத்துக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். நீங்கள் இருக்கிற தேசத்தின் அரசாங்கம் சொல்லுகிற வழிமுறைகளை நிச்சயமாய் பின்பற்ற வேண்டும். கவர்மெண்ட் அட்வைஸ் பண்ணுறதை நிச்சயமாய் பின்பற்ற வேண்டும். வீட்டில் அதிகமாக இருங்க, இப்படிப்பட்ட பாதுகாப்பு முறைகளை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதை எல்லாமே பின்பற்றி நாம் செயல்பட வேண்டும். ஆனால் அதே வேளையில் நாம் மற்றவர்களைப் போல பயந்து தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவனுடைய வாக்கு நமக்கு ஒரு பெரிய பாதுகாவலாக இருக்கிறது. அவர் நம்மோடே கூட வருகிறார், நம்மோடே கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. எத்தனை அருமையான ஒரு வசனம், எத்தனை அருமையான ஒரு தேவனுடைய வார்த்தை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட வருகிறார். இதை நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியம் ஞாபகம் வந்தது. பாருங்கள், எல்லாருமே பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போயிருப்போம். பெற்றோர் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போகும் பொழுது, அதுவும் குறிப்பாக சிறு பிள்ளைகள் முதல் முறையாக பள்ளிக்கு கொண்டு போகும் பொழுது, எல்லாருக்குமே ஒரு பதற்றம் இருக்கும். பெற்றோருக்கும் பதற்றம், பிள்ளைகளுக்கும் பதற்றம். ஐயோ, எப்படி என்னுடைய மகன் மகள் ஸ்கூலில் தனியாக இருப்பான், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் பல இது. பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் ஒரு சில பிள்ளைகள் ஜாலியாக உள்ளே போயிடுவாங்க, பெரும்பான்மையான பிள்ளைகள் அழுது போக மாட்டேன்னு ஒரே கிலாட்டாவாக இருக்கும். என்ன தான் பண்ணாலும் சரி அந்த ஸ்கூலுடைய கேட்டை தாண்டி உள்ளே போக முடியாது. அங்கே போய் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களோடு எப்படி பழகிறாங்க, ஓடுறாங்களா, தடுக்கி விழுறாங்களா, இது எதுவுமே வந்து பெற்றோரால் கூட இருந்து அவங்கள பாதுகாக்கவே முடியாது. ஒருவேளை நம்ம கூடவே இருந்தோன்னா நமக்கு பாருங்கள், பிள்ளைங்க நடக்கும் பொழுது கொஞ்சம் தடுமாறுனா கூட பிடித்து அவங்கள வந்து கண்டித்து இல்லை அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக வார்த்தைகளை சொல்லி ஏதாவது ஒன்று செய்வோம். பட் ஆனால் பிள்ளைகள் பள்ளிக்கு போகும் பொழுது அவர்கள் அங்கே தனித்து விடப்படுகிறார்கள், பெற்றோரிடத்துலேருந்து தனித்து விடப்படுகிறார்கள். அப்போது நம்ம எல்லாருக்குமே பாருங்கள் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, நம்ம மற்றவர்களோடு எப்பொழுதுமே இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே அமைவது கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடே கூட எப்பொழுதுமே இருக்கிறேன். பிள்ளைகளுடைய காரியத்திலையும் பாருங்கள், மிக சிறந்தது என்னென்னா ஆண்டவர் கையில் அவர்களை ஒப்பு கொடுப்பது தான். ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீர். இந்த வாக்கு இந்த சிறிய பிள்ளைகளுக்கும் உரியது. இவர்களோடு நீங்கள் கூட இருக்கணும், இவர்களை நீங்கள் பாதுகாக்கணும். இந்த நாள் முழுவதும் பள்ளியில் அவங்க தனியாக இல்லை, நீங்கள் அவங்களோடு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் அவர்களோடு இருக்கும்படி நீங்கள் ஜெபித்து அவர்களை அனுப்பும் பொழுது பிள்ளைகளுக்கும் சொல்லணும், ஆண்டவர் உன்னோடு இருக்கிறாரு, ஜீசஸ் உன்னோடு இருக்கிறார். பிள்ளைங்களுக்கு இப்படி சிம்பிளாக சொன்னால் தான் புரியும் பாருங்கள். அவங்கக்கிட்ட போயிட்டு உபாகமும் இப்படி சொல்லுது அப்படி சொல்லுதுன்னா புரியாது. நான் சொல்கிறேன் சின்ன பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகளுக்கு புரியும், எஸ் அஃப்கோர்ஸ். பட் சின்ன பிள்ளைகள் ஒரு 4 வயது 3 வயது பிள்ளைகளுக்கு போய் ரொம்ப பெருசாக நம்ம பிரசங்கம் பண்ணுற மாதிரி சொன்னோம்னா ஒன்றுமே புரியாது, விளங்காது. ஸோ அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாம் சொல்ல வேண்டும். ஸோ பிள்ளைகளை நம்ம என்கரேஜ் பண்ணணும். நாமும் இதை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார்னா எப்பொழுதுமே இருக்கிறார், எப்பொழுதுமே இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மத்தேயு 27:46 இப்படி சொல்லுகிறது, 9 மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. ரொம்ப உருக்கமான ஒரு வேத பகுதி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு நடந்த காரியங்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலுவை மரணம் என்பது பாருங்கள் ஒரு சாதாரண ஒரு மரணம் அல்ல. ரோம பேரரசு அந்த கிரிமினல்ஸ் குற்றவாளிகளை எந்த அளவுக்கு மேக்சிமம் அவங்கள தண்டனைக்குட்படுத்த முடியும், அவர்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியும் அப்படின்றத யோசித்து இதை செய்திருக்கிறார்கள். அதாவது பப்ளிக்காக ஒருவனை நிர்வாணப்படுத்தி அவனை சிலுவையில் அறைந்து அந்த சிலுவையை வந்து கொண்டு வந்ததே இந்த ரோமர்கள் தான். இப்படி ஒருவனை மரத்திலே ஆணி அடித்து கொல்ல வேண்டும் பப்ளிக்காக, அப்போ எல்லாருமே பார்த்து அவர்களுக்கு ஒரு பாடம், அந்த குற்றவாளிக்கு ஒரு பெரிய இழிவு அவமானம், நிந்த, இவன் வந்து வாழ தகுதியற்றவன், இப்படி ஒரு இழிவான மரணம் தான் இவனுக்கு சரியான ஒரு காரியம் அப்படின்றத தான் அது குறிக்கிறது. அப்போ 2 கைகளிலும் 2 கால்களிலும் ஆணி அடித்து ரொம்ப கொடூரமான வலி வேதனையில் மரிப்பார்கள். ஸோ சரித்திரம் வந்து இதை தான் சொல்லுகிறது. அது ஒரு ரொம்ப ஒரு சாதாரண மரணமே கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், மரண தண்டனை அப்படின்னு உலகத்தின் பல பாகங்களிலே பார்க்கும் பொழுது எலக்ட்ரிக் சேர், டெத் பை ஹேங்கிங், இப்படி பல இது இருக்குது. ஒரு ஃபியூ மினிட்ஸ் இப்போ அதையெல்லாம் கூட வந்து ஒரு ஹியூமனிட்டி மனிதாபிமானத்தினால் செய்யக்கூடாது, மரண தண்டனை விதிக்கக்கூடாது, எல்லாமே ஆயுள் தண்டனையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில இடத்துல போராடி இப்போ இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக மரண தண்டனை என்பது தவிர்க்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இங்கே பாருங்கள், அவங்க சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார்கள். அப்போ இயேசுவும் இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய திட்டத்தின்படி வந்தார், நம்மை மீட்கும்படி. பாவத்திலிருந்து மட்டுமல்ல, வெறும் பாவத்திலிருந்து மீட்கும்படியாக மட்டுமல்ல, எல்லா விதமான சாபத்திலிருந்தும் அவமானம் நிந்தையிலிருந்தும் நம்மை மீட்கும்படி இயேசு அந்த சிலுவையில் சாபமானார். அவர் அவமான சின்னமாய் நிந்தை கோலமாய் மாறினார். எதற்காக? உங்களையும் என்னையும் மீட்பதற்காக. சிலுவையில் அவர் இப்படி தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் 9 மணி நேரத்தில் அப்படின்னு இருக்குது அவங்களுடைய கேல்குலேஷன். ஏறக்குறைய ஒரு 3 மணியாக இருக்கலாம் பகல். அப்போ இயேசு அங்கே சத்தமிடுகிறார், என் தேவனே, அதாவது எபிரேய மொழி முதல்ல சொல்லியிருக்கிறாங்க, ஏலி ஏலி லாமா சபக்தானி. அதுக்கு என்ன அர்த்தம்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். பாருங்கள், அது வரைக்கும் இயேசு வந்து என் தகப்பன் அப்படின் தான் தேவனை சொல்லி கொண்டிருந்தார். இங்கே என் தேவனேன்றார். என்ன நடந்ததுன்னா, மனுக்குலத்தின் பாவம், உங்களுடைய என்னுடைய பாவம் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. குற்றமில்லாத அவர் மேல் நம்முடைய பாவங்கள் சுமத்தப்பட்டது. அதன் விளைவாக பிதாவுக்கும் அவருக்கும் இடையில் இருந்த உறவு அங்கே துண்டிக்கப்பட்டது, அல்லது தேவன் தன் முகத்தை மறைத்து கொண்டார். அதுவரை இயேசுவுக்கு தன் முகத்தை மறைக்காத தகப்பன் தன் முகத்தை மறைத்து கொண்டார். அதனால் அவர் மிகுந்த வேதனையோடு அங்கே கதறுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். எதுக்காக அவருக்கு இந்த ஒரு நிலை? உங்களுக்காக எனக்காக. நாம் தேவனுடைய சமூகத்தில் சேர வேண்டும் என்பதற்காக. பாவம், இந்த பாருங்கள், இந்த பாவம், பாவம் என்பது ஒரு மிக கொடூரமான ஒரு காரியம். தேவனிடத்திலிருந்து மனிதனை பிரிக்கிறது பாவம். பாவத்தோடு தேவனுடைய சமூகத்திற்குள்ள மனிதனாலே செல்ல முடியாது. ஆகவே நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும். நம்மோடு அவர் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையில் கைவிடப்பட்டவராய் தொங்கினார். அதனால தான் இன்றைக்கு நம்ம தைரியமாக சொல்ல முடியுது, எப்பொழுதும் அவர் நம்மோடு இருப்பார். கைவிடப்பட்ட நிலை என்றால் என்ன என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். தனிமை என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். He knows what is rejection. அவர் 3.5 வருடங்கள் அவர் நேசித்து அவரோடு இருந்த டிசைப்பிள்ஸ், சீஷர்கள் அவரை விட்டு ஓடினார்கள். மனிதர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலை, தேவனால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே சிலுவையில் தொங்கினார். இதை கற்பனை செய்து பார்க்க முடியுமா? மனிதர்கள் கைவிடும் பொழுது நம்ம தேவனிடத்தில் போகிறோம், ஆனால் தேவனும் கைவிடுவார் என்று சொன்னால் அது ஒரு கற்பனையே செய்து பார்க்க முடியாத ஒரு நிலை. இயேசு அதற்குள் தள்ளப்பட்டார், அதன் வழியாய் கடந்து சென்றார். ஸோ இன்றைக்கு அவரால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும், நம்ம கடந்து போகிற பாதையை அவர் நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். ஸோ நிச்சயமாய் அவர் நம்மை ஆற்றுவார், தேற்றுவார், பலப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். அது மட்டுமல்ல, நம்மை தூக்கி நிறுத்துவார். அவர் அன்றைக்கு என் தேவனே ஏனெனை கைவிட்டீர் என்று கதறினதினாலே தான் இன்றைக்கு நாம் தைரியமாய் சொல்ல முடியும், எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்று வருகிறார்கள், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து வருகிறார்கள். உங்களில் அநேகர் எங்களுக்கு நீங்கள் சாட்சிகளாய் அது அவைகளை தெரியப்படுத்தி வருகிறீர்கள். ஒரு சிலர் இமெயில் மூலமாக, ஒரு சிலர் தொலைபேசி வாயிலாக, ஒரு சிலர் சோஷியல் மீடியா மூலமாக தெரியப்படுத்தி வருகிறீர்கள். கர்த்தர் ஒருவருக்கே சகல துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வந்த ஒரு அருமையான ஒரு சாட்சி, ஒரு சகோதரன், அவர் கனடாவிலிருந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு ட்ரக் ஓட்டுகிறார். அந்த லாரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹி டிரைவ்ஸ் ஃப்ரம் கனடா டு யூஎஸ் அண்ட் யூஎஸ் டு கனடா. ஸோ அவர் கால் பண்ணியிருந்தார். அவர் கால் பண்ணி சொன்னார், எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்குது, குறிப்பாக நான் இரவு நேரங்களில் இந்த ட்ரக்கை ஓட்டுறேன், இரவு நேரங்களில் ஓட்டும் பொழுது என்னதான் நம்ம சிடி பாடல்கள் இப்படி போட்டாலும் அது கொஞ்சம் நேரத்தில் ஒரு மாதிரி மொனாட்டனஸாக மாறி நம்ம உறக்கம் வர வாய்ப்பு இருக்கிறது. பட் இந்த ரேடியோ நான் கேட்கும் பொழுது என்னோட யாரோ பேசிக்கிட்டே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு உணர்வு, அது மட்டும் இல்லை தேவ பிரசன்னம் நிறைந்து ஒரு பாதுகாவலோடு நான் இந்த எல்கைகளை கடந்து நான் செல்கிறேன். எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. தேங்க்யூ ஸோ மச், மிகுந்த நன்றி என்று சொன்னார். தேவனுக்கு மட்டுமே சகல துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த ஊழியத்தில் விதைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். தொடப்படுகிற, தேவனுக்குள் சேர்க்கப்படுகிற ஒவ்வொரு ஆத்மாவிற்கான பலனும் உங்களுக்கு நிச்சயமாய் உண்டு. The Lord will bless every one of you who is sowing into this ministry. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தர் உங்கள் இருதயத்தில் ஏவுவார் என்றால் தைரியமாக நீங்கள் இந்த ஊழியத்தில் விதைக்கலாம். இது நேயர்களால் தாங்கப்பட்டு நடத்தப்படுகிற ஒரு ஊழியம். இயேசுவே இன்பம் ஊழியங்களின் ஒரு பங்காய் இன்பம் எஃப்எம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசாயா 49:15 இப்படி சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. ஒரு தாய்க்கும் சேய்க்கும் இருக்கிற ஒரு உறவு ரொம்ப விசேஷமான ஒரு உறவு பாருங்களேன். ஒரு பிள்ளையை 10 மாதங்கள் தன் கர்ப்பத்தில் சுமந்து சரீரத்தில் எவ்வளவோ மாற்றங்கள், அதனால் எவ்வளவோ மாற்றங்கள், ஆமாம், ஸோ சில அசௌகரியங்கள், இதையெல்லாம் அவர்கள் அந்த பிள்ளைக்காக சுமந்து 10 மாதம் கழித்து அந்த பிள்ளையை கைகளில் சுமந்து எடுக்கும் பொழுது, பெற்று எடுக்கும் பொழுது எவ்வளவு ஒரு ஆனந்தம், எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும். இதை வந்து மற்றவர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். பிகமிங் அ மதர் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த பாதையில் கடந்து போகிறவர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய காரியங்கள் விளங்கும். அப்போ பாருங்கள், இப்படி இந்த தாய் வந்து அன்பிற்கு உதாரணமாய் சொல்லப்படுகிறவர்கள். ஒரு தாயின் அன்பை பார்க்கிலும் ஒரு மேலான அன்பு இந்த பூமியில் இருக்கவே முடியாது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, விட்டு கொடுக்கவே முடியாது. ஆனால் வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. God's love is even greater. கர்த்தருடைய அன்பு மிகப்பெரியது. கர்த்தருடைய பிணைப்பு, பந்தம் அதை காட்டிலும் மேலானது, பலமானது. The bonding that God has with you and me is even stronger. ஸோ அதை தான் இங்கே நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? நான் எத்தனையோ இந்த தாய்மார்களை பார்த்துருக்கிறேன். அவங்க அப்படியே தூக்கம் நல்லா அயர்ந்து தூங்குவாங்க, பிள்ளைய நாள் முழுவதும் கவனிச்சுட்டு திடீர்னு டக்குன்னு அவங்களுக்கு கனவில் அந்த உறக்கத்தில் கூட அந்த பிள்ளை ஞாபகமாக தான் இருப்பாங்க. திடீர்னு எழுந்திரிப்பாங்க, பிள்ளை அழுகுதா, நல்லா தூங்குதா அப்படின்னு ஒரு முறை எட்டி பார்த்துட்டு மீண்டும் படுப்பாங்க. அப்போ இந்த தாயினுடைய அன்பு மேலான அன்பு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இவங்க மறக்கிறதே கிடையாது, இந்த தாய்மார்கள் மறக்கிறதே கிடையாது, ஆனால் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. நான் உன்னை மறப்பது இல்லை. நீங்கள் தேவனால் மறக்கப்படுவதே இல்லை, அவர் உங்களை மறப்பதே இல்லை. அதுக்கு அடுத்த வசனம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். இதை நான் வாசிக்கும் பொழுது என்ன யோசிக்கிறேன்னா, எல்லோரும் உங்கள் உள்ளங்கைகளை கொஞ்சம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அங்கே ஒரு நபருடைய உருவம் அங்கே வரையப்பட்டிருந்தால், இஃப் சம்படிஸ் இமேஜ் இஸ் தேர் ஆன் யோர் பாம், அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பாருங்களேன். அப்படி பார்த்துக்கிட்டே அந்த நபரை பார்ப்பது போலவே ஒரு உணர்வு ஏற்படும். எப்போல்லாம் நினைவு வருதோ கையை திறந்தால் போதும் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவங்க நம்ம கண்களிலிருந்து மறைய முடியாது, அவங்கள மறக்கவே முடியாது. இன்னும் எப்படியாவது நம்ம உள்ளங்கையை பார்க்க தான் வேண்டும். எது ஒன்று செஞ்சாலும் கையை பார்த்து தான் ஆக வேண்டும். அப்போ அவங்களுடைய முகம் நமக்கு முன்பாக வந்து தான் தீரும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஏதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். இப்போ ஒருத்தர் இப்படி யோசிச்சாராம் பாருங்கள், இது என்ன, அது பெரிய ஒரு இதுவாக இருக்குது. உலகத்தில் இருக்கிறது நூற்றுக்கணக்கான கோடி ஜனங்கள், இத்தனை கோடி ஜனங்களுடைய முகத்தையும் ஒருத்தர் கையில் வரைய முடியுமா அப்படின்னு இவர் ரொம்ப அறிவுபூர்வமாக ஞானமாக யோசிக்கிறத போல் யோசித்து கொண்டிருந்தாராம். இது எப்படி இது நடக்கும் அப்படின்ன உடனே அப்போ அவர் கூட ஆண்டவர் பேசியிருக்கார் பாருங்கள். அப்போ அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றினதான், என்னென்னா மனிதன், கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன் ஒரு குண்டூசி தலை அளவு சிப்பில், அதாவது நம்ம குண்டூசி எல்லாருமே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், அதனுடைய தலை, குண்டூசியுடைய தலை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அந்த தலை, அந்த சிப், இன்றைக்கி வர்ற கம்ப்யூட்டர் சிப்ஸ் அவ்வளோ சின்ன சிப்பில் கூட எவ்வளவோ இன்ஃபர்மேஷனை மனிதனால் ஸ்டோர் பண்ண முடிகிறது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா, நம்ம கையில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு மெமரி கார்டு, ஃபோனில் போடுறோம் பாருங்கள், சின்ன மெமரி கார்டு, ஐஃபோன்ஸில் யூஸ் பண்ண முடியாது, பட் ஸ்டில் மெமரி கார்ட்ஸ் நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அனுபவம் இருக்கும். ஆர் ஈவன் த யூஎஸ்பி, யூஎஸ்பி எடுத்திங்கன்னா அதில் எவ்வளவோ ஃபோட்டோஸை சேவ் பண்ணலாம், நல்ல ஸ்டோரேஜ் இருக்க யூஎஸ்பிஸில். அப்போ என்ன விளங்குதுன்னா, இன்றைக்கி மனிதனுடைய அறிவினால் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியும்னா, அந்த அறிவை கொடுத்த தேவன், அந்த ஆற்றலுக்கு ஊற்றாக இருக்கிற தேவன், இந்த அறிவுக்கும் ஞானத்திற்கும் உறைவிடமாக இருக்கிற தேவன், அவரால் செய்ய முடியாதா? நிச்சயமாய் முடியும். அப்போ என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன்னா அத்தனை நூற்றுக்கணக்கான கோடி ஜனங்களையும் அவர் அதில் வரைந்து வைக்க முடியும். ஒரு பார்வை பார்த்தா உங்கள் முகமும் என் முகமும் அப்படி பாப்பப்பாய் வெளியில் வர முடியும். மனுஷனுடைய டெக்னாலஜியில் இதை செய்ய முடியும்னா ஆண்டவர் இதை விட ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மேன்மையாக, ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியாக அவர் செய்ய முடியும். ஸோ தேவன் நம்மை தன் உள்ளங் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். இது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம், உற்சாகப்பட வேண்டிய விஷயம். கேட்கும் பொழுதே ஒருவேளை உங்களுக்கு எப்படி துள்ளி குதித்து ஒரு சத்தம் போட்டு தேவனை மகிமைப்படுத்தணும் போல ஒரு எண்ணம் தோன்றலாம். எங்கள் நம்ம அப்பா அம்மா கூட நம்ம ஃபோட்டோவை வந்து எப்பொழுதுமே வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களான்னு தெரியல. நம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட நம்ம ஃபோட்டோவை எந்த நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன். ஸோ இன்றைக்கு நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்மை இரவு பகலாய் நினைக்கிற தேவன் உண்டு, நம்மை காண்கிற தேவன் உண்டு, நம்மை விசாரிக்கிற தேவன் உண்டு, நம்மோடு வருகிற தேவன் உண்டு, நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் இருக்கிற தகப்பன் நமக்கு உண்டு. மிக அருமையான ஒரு வசனம். இந்த வசனத்தை நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும், உணர வேண்டும், நினைவில் கொள்ள வேண்டும். தேவன் என்னோடு இருக்கிறார், எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார். இதை நாம் உணர வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இதை அதிகமாய் உணர்ந்து அனுபவித்த ஒரு மனிதன் யார் என்றால் யோசேப்பு, ஜோசப். இந்த யோசேப்பு பாருங்கள், தன் தகப்பனுக்கு ஒரு செல்ல பிள்ளையாக வளர்ந்து வருகிறான். அவனுடைய சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை கொன்றுவிட வேண்டும் என்றே தீர்மானிக்கிறார்கள். அவனை கொல்லணும்னு தீர்மானித்து அவங்க செயல்படும் பொழுது மூத்த சகோதரன், அவர் தான் பெரியவர் ரூபன், அவர் வந்து எப்படியாவது இவனை காப்பாற்றிடணும்னு சொல்லி பாருங்கள். பொதுவாக அந்த நாட்களில் இந்த மூத்தவங்களுக்கும் இந்த இளையவனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 வயசாவது வித்தியாசம் இருக்கும், ஒரு அப்பா ஸ்தானத்தில் தான் இருப்பாங்க. ஸோ ஒருவேளை ரூபனுக்கு அப்படி அவனுடைய இருதயம் இழகி போயிருக்கு, இவனை பார்த்த உடனே எப்படியாவது இவனை காப்பாற்றணும்னு சொல்லி அவங்களோட பேசி இங்கே ஒரு பாழும் கிணறு இருக்குது, அதில் அவனை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவருடைய இவரே ஒரு தனி பிளான் வச்சுக்கிட்டார், அதில் போட்ட உடனே நம்ம அப்புறமா இவனை தூக்கிட்டு போயிடலாம், காப்பாற்றிடலாம், அப்பா கிட்டே கொடுத்துடலான்னு. ஆனால் என்ன ஆச்சுன்னா, அவனை அந்த பக்கம் வந்த இஸ்மவேலர்கள்கிட்ட விலைக்கு விற்று விடுகிறார்கள். அந்த நாட்களிலே இந்த பழக்கம் இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடிமைகளாய் விற்கப்படுவார்கள் மனிதர்கள், அடிமைகளை விலைக்கு வாங்கி அவர்களை வேலைக்கு அமர்த்துவார்கள். அவனுக்கு வேறு எந்த சம்பளமோ எந்த சலுகையுமே எதுவுமே கிடையாது. உன்னை விலைக்கு வாங்கியிருக்கேன், வேலை செய்ய முடியலையா, நானே உன்னை வெட்டி தூக்கி போட்டுருவேன், அவ்வளோதான், முடிஞ்சது. யாருமே கேட்கவே முடியாது, நான் விலை கொடுத்து வாங்கினேன், அவனை என்ன வேணால் பண்ணலாம். இப்படி தான் இருந்தது அந்த நாட்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு. அப்போ பாருங்கள், இந்த யோசேப்பு வந்து இப்படிப்பட்ட ஒரு அடிமையாக தான் அவன் போகிறான். அவனை விலைக்கு வாங்கி கொண்டு போய் எகிப்து என்ற தேசத்தில், அன்றைக்கி எகிப்து வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம், அதில் மார்க்கெட்டில் சந்தையில் வச்சு அவனை ஏலம் எடுக்கிறார்கள். பொதுவாக அந்த நாட்களின் பழக்கம் எப்படின்னா, ஏலம் விடும் பொழுது ஒரு சின்ன மேடை மாதிரி இருக்கும், அதில் அந்த ஏலம் விடப்படுகிற நபரை நிர்வாணப்படுத்தி அது மேலே நிறுத்திடுவாங்க. ஏன்னா அவனுக்கு தோல் வியாதியோ மற்ற சுகவீனமோ அங்கவீனமோ ஹேண்டிகேப் ஸ்கின் டிசீஸ் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா இவனுக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் இன்னொரு 50 வேலைக்காரன் இருப்பான், எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா அப்போ பெரிய நஷ்டம் அந்த முதலாளிக்கு. அதனால் அவனை நிர்வாணப்படுத்தி அவனை செக் பண்ணுவாங்க. அந்த விலைக்கு வாங்கப்படுகிற அந்த நபரை பெண்ணும் ஆணும் அவங்க வந்து அப்படி தான் செக் பண்ணுவாங்க அந்த நாட்களில். அப்போ அவனை நிறுத்துறதே நிர்வாணப்படுத்தி அந்த மேடை மேலே நிறுத்தி வர்றவெல்லாம் அவனை செக் பண்ணி அவனுக்கு ஒரு விலையை கேட்பாங்க. ஏலம் விடப்படும், இவ்வளோ விலை. கொஞ்சம் அந்த இடத்துல நம்மளை வைத்து பார்க்க வேண்டும். யோசேப்பு ஒரு டீனேஜ் பாய், ஒரு இளைஞன். அப்போ அந்த டீனேஜ் பாயில், இந்த டீனேஜ் பருவத்தில் இப்படி ஒரு சூழ்நிலையின் வழியாய் கடந்து போகும் பொழுது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். செல்ல பிள்ளையாய் வளர்க்கப்பட்டவன், அவன் தாய் மரித்து போனால் இவனை வந்து தூக்கிட்டு வராங்க இங்க. அப்போ இவன் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான் அந்த இடத்துல. ஒருவேளை அவன் நிற்க மாட்டேன்னு மறுத்திருந்தா அவனை அடித்திருக்கலாம். ஸோ இப்படி அவன் அங்கே ஏலம் விடப்பட்டு அவன் வந்து போத்திப்பாருடைய வீட்டில், போத்திப்பார்னா ராஜாவுடைய ஒரு ஆஃபீஸர், ராஜாவுடைய முக்கியமான இன்றைக்கி இருக்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இன் மாதிரின்னு வச்சுக்கலாமே. வேறு ஒப்பிட்டு சொல்கிறதுக்கு புரிந்து கொள்வதற்கு எளிதாக வேறு சொல்ல முடியலை. ஸோ அதனால் இன்றைக்கு இருக்க அந்த ஒரு அதிகாரியை போல் நம்ம வச்சுக்கலாம். அப்போது முக்கியமான ஒரு அதிகாரி அந்த ராஜ்யத்தில், அவர் வாங்கிட்டு போகிறார் யோசேப்பை பார்க்குறதுக்கு, இளைஞன். அப்போ ஒரு லெட்ஸே யோசேப்புக்கு எப்படியும் ஒரு 13-14 வயசு தான் இருந்திருக்கணும். அப்போ நல்ல வேலைகளை செய்ய முடியும், இவன் இளைஞனாக இருக்கிறதுனால ஆயுசு நாட்கள் நிறைய. ஸோ லாபம் வாங்கினா அப்படின்னு சொல்லி அதிக விலை கொடுத்து அந்த போத்திப்பார் வாங்கியிருக்கலாம். ஏன்னா ஏலம் தானே, ஒருத்தர் 10 ரூபாய்க்கு கேட்டால் இன்னொருத்தர் 20 ரூபாய்க்கு கேட்டிருக்கலாம். இப்போ இவர் வந்து மொத்தமாக வந்து ஓகே இந்த கணக்கு பண்ணியிருப்பாங்க. இவன் வந்து 13-14 வயசு தான், இவன் வந்து எப்படியும் ஒரு 50 வயசு வரைக்கும் இருந்தால் கூட அநேக நாட்கள் இவன் வந்து நிறையா வேலை செய்வான். சின்ன பையன், வயசானவனை வாங்கினா பலு தூக்க முடியாது, இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இப்போது பெரிய ஆதாயம் யோசேப்பை விலைக்கு வாங்கினான். அதனால் என்ன பண்ணியிருக்கலாம், ஒருவேளை இவர் அரசாங்க அதிகாரி, ராஜாவுடைய அதிகாரின்றதுனால அதிகமாக பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு இருந்தது. ஸோ அதனால் நிச்சயமாக அந்த ஏலத்தில் அதிகமான ஒரு விலையை கொடுத்து யோசேப்பை வாங்கிட்டு வந்திருப்பார். இப்போ இந்த யோசேப்பு அவர் வீட்டில் வந்து இருக்கிறான். அந்த ஆதியாகமம் 39:2 இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். பாருங்க, இப்போ யோசேப்பு வீட்டுக்கு வரான், சின்ன சின்ன வேலையை செஞ்சிருமாண்டே, தரையத்தோட மாப்படி அங்கே மாடு கொட்டா எவ்வளோ அழுக்காக இருக்குது அதெல்லாம் கழுவு, க்ளீன் பண்ணு, மாடுங்களை குளிப்பாட்டு சொல்லியிருக்கலாம். இப்படி ஒரு மீன் ஜாப்ஸில் தான் அவன் ஆரம்பிச்சிருக்கணும். அடிமை, புதுசாக வந்த அடிமை. மற்றவங்க விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க எல்லாருமே சேர்ந்து ஏறி தான் மிதிச்சிருப்பாங்க இவனை. ஆனால் அவனுடைய எக்ஸலன்ஸை அங்கே பார்க்குறான் இந்த எஜமான். இவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்திங் இஸ் ஸ்பெஷல். அவன் செய்கிறது ஸ்டாண்ட் அவுட் ஆகுது. வீடு பெறுகிறதுல என்ன இருக்குது? அதையும் அவன் அவ்வளவு கருத்தாக அவன் செய்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு வித்தியாசம். அப்போ பாருங்கள், யோசேப்பு அவ்வளவு கருத்தாய் செய்தான். அவன் செய்ததில் ஒரு வித்தியாசத்தை இந்த எஜமான் கண்டான். தேவன் அவனோடு இருக்கிறார், அவன் செய்வதையெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார்ன்றதை கண்டு அவனை அப்படியே ப்ரொமோட் பண்ணுறான். ப்ரொமோட் பண்ணி இப்போ இந்த எஜமான் வந்து எல்லாமே யோசேப்பு கையில் தான் கொடுத்துட்டான். எவ்ரி திங் அப்சல்யூட்லி எவ்ரி திங். வீட்டில் நடக்கிறதெல்லாம் யோசேப்பு சொல்கிறது தான். ஏன்னா வீட்டு விசாரணைக்காரன்னா அதுதான், வீட்டினுடைய இன்சார்ஜ். மற்ற வேலைக்காரங்க இருந்திருக்கிறாங்க. அப்போது இது ஒரு சின்ன அரண்மனை மாதிரி இருந்திருக்கணும் அந்த நாட்களில். ராஜாவுடைய அதிகாரி இல்லையா? அப்போ அங்கே திரளான வேலை ஆட்கள் இருந்திருக்கணும். அந்த வீடை மெயின்டைன் பண்ணவே ஒரு 10 பேர் இருந்திருக்கலாம். அப்போது இந்த யோசேப்பு பாருங்க, இவங்க எல்லாருக்கும் ஒரு தலைவனாக அங்கே நியமிக்கப்படுகிறான். அப்போ இந்த அரசாங்க அதிகாரியும் பார்த்திங்கன்னா அவன் எதுவுமே அவனுக்கு தெரியல. எல்லாத்தையும் அந்த 6வது வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு, தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்து மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். இவனுக்கு வேறு எதை பற்றியுமே கவலை இல்லை. ஏன்னா ஒன்று, யோசேப்பு நல்லா செய்கிறான், ஆசீர்வாதமாக இருக்கிறான்றது மட்டும் இல்லை, அவன் உண்மையுள்ளவனாக இருக்கிறான்றதையும் அவன் பார்த்துருக்கிறான். அதுதான் அங்கே சொல்லப்படாத ஒரு காரியம். இல்லைனா எப்படி இவன் அமைதியாக இருப்பான்? அவன் சாப்பிட்றத மட்டும்தான் அவன் விசாரிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னப்பா செய்ய போகிறீங்க நீங்கள் மத்தியானம்? ஓகே, சிக்கனா? சிக்கன் வேணாப்பா. மட்டன் செய்யுங்க. என்ன பிரியாணி செய்கிறீங்களா? இல்லை வேண்டாம், இது இந்த மாதிரி செய்யுங்க. இப்படி அதுதான் அதனுடைய அர்த்தம். அவன் சாப்பிட்றத குறித்து தான் விசாரித்தான். அப்படின்னா என்ன செய்ய போகிறீங்க, என்ன செஞ்சுருக்கிறீங்க, ஏன் இதை செய்யலை, இன்றைக்கி பாயசம் செய்யுங்க இல்லை செய்யாதீங்க, சம்திங் லைக் தட். இதுதான் அவன் சொல்லியிருக்கிறான். அந்த வசனம் அதை தான் சொல்லுகிறது. பாருங்களேன், நான் மீண்டும் வாசிக்கிறேன். தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். எதை பற்றியும் கவலைப்படலாம். ஏன்னா அவனுக்கு அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் யோசேப்பு மேலே. அப்படி இருக்கிறது நல்லதா? கிடையாது, நிச்சயமாக நல்லது கிடையாது. பட் ஆனால் இங்கே என்ன நம்ம பார்க்குறோன்னா, யோசேப்பு இவனுக்கு அவ்வளவு ஒரு, எப்படி வார்த்தையில் சொல்கிறதுன்னு தெரியல, அவனுடைய இருதயத்தில் அவ்வளவு ஒரு நம்பிக்கையை யோசேப்பு வளர்த்தனது. அது இவன் கேல்குலேட் பண்ணி வளர்க்கல. யோசேப்பினுடைய நடவடிக்கைகள், அவனுடைய உண்மை, இதெல்லாம் இவனுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. இவன் ரொம்ப உண்மையுள்ளவன், இவன் ரொம்ப நல்லவன், இவனை நம்பி கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுக்குறான். அப்போ அந்த 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாக இருந்தான். பாருங்கள், அவன் எந்த ஒரு பியூட்டி பார்லர் போயிருப்பான், எந்த க்ரீமை போட்டிருப்பான், அடிமையாக இருந்தவன். ஆனால் தேவனை ஒருத்தனோடு இருக்கும் பொழுது அவனுடைய சரீரமும் பாருங்கள் அழகாக மாறுது, சௌந்தரிய முகமாய் மாறுகிறது. தேவ பிரசன்னம் வரும்பொழுது நிச்சயமாய் நம்முடைய அப்பியரன்ஸ் மாறும். மோசே கூட அதான் பார்க்குறான். தேவனோடு சஞ்சரிச்சுட்டு வரான். அவன் சஞ்சரித்து விட்டு வந்த பிறகு தேவனோடு இருந்துக்கிட்டு வரான். 40 நாள் தேவனோடு முகமுகமாக பேசிக்கிட்டு இருக்கிறான். அதன் பிறகு அவனுடைய முகமே பிரகாசமாக இருக்கு, அவ்வளவு ரேடியன்ஸ். எனிவே, இன்றைக்கி அது நம்ம முக்கியமாக பேசலை. பட் பாருங்கள், யோசேப்பு இப்படி ரொம்ப அழகானவனாக இருக்கிறான். இதனால் அந்த எஜமானுடைய மனைவிக்கு அவன் மேல் ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. எப்படியாவது அவனை பாவத்தில் விழத்தள்ளணும்னு அந்த அம்மா ஒவ்வொரு நாளும் அவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது. பாருங்களேன், 8வது வசனம் நான் வாசிக்கிறேன், இல்லைனா 7லேருந்தே வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39:7 சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடே சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். யோசிப்பு பாருங்க, ஒன்று நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவனுக்கு அங்கே குடும்பம் கிடையாது, நண்பர்கள் கிடையாது, யாருமே கிடையாது. அடுத்தது இவன் தான் அங்கே எல்லாம். அந்த வீட்டினுடைய முழு அதிகாரமே இவன் கையில் தான் இருக்குது. இப்போ யோசேப்பு இதை செஞ்சுட்டு ஈஸியாக மறைத்திருக்க முடியும். ஒரு நிமிஷம் நம்ம வந்து அவன் தேவனுடைய பிள்ளை இதெல்லாம் நம்ம ஒரு நிமிஷம் கொஞ்சம் அப்படி வச்சுட்டு இதை ஒரு நடைமுறையாக யோசிப்போம். யோசேப்பு வந்து அதிகாரம் அவன் கையில் இருந்ததுனால அவன் எப்படி வேண்டுமானாலும் ஒரு போர்வையை போற்றி மூடி இருக்க முடியும். யாராவது இதை குறித்து அறிந்தால் கூட அவங்கள மிரட்டியிருக்கலாம், இல்லை அவங்கள கொண்டுட்டு வேற ஒரு காரணம் சொல்லியிருக்கலாம், அவன் திருடிட்டான். அந்த நாட்களில் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். அப்போ பாருங்கள், யோசேப்பு கையில் அதிகாரம் இருந்தது, எல்லாம் இருந்தது. அவன் கவலைப்படுவதற்கு ஒரு குடும்பம் இல்லை, வேறு யாரும் இல்லை, தனியாக இருக்கிறான். அப்போ அவன் இதற்கு உடன்பட்டிருக்கலாம், அவன் இதை ஈஸியாக செஞ்சுருக்கலாம். அதுவும் எஜமானுடைய மனைவினும் போது இன்னும் கூட அவனுக்கு சலுகைகள் கிடைத்திருக்கும் அப்படின்னு பல கோணங்களில் இதை நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ஆனாலும் யோசேப்பு வந்து அவன் மறுக்கிறான். மறுத்து அவன் சொன்ன காரணம் ரொம்ப அழகான ஒரு காரணம். நான் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவேன் இப்படி அப்படின்னு அவன் பல காரணங்கள் சொல்லலாம். அவன் சொன்ன ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். நம்ம பாருங்கள், எல்லாம் கட்டளையெல்லாம் பேசுகிறோம், மோசையுடைய பத்து கட்டளை எல்லாம் நல்லது. ஆனால் யோசேப்பு வந்து பத்து கட்டளைகளுக்கு முன்பாக வாழ்ந்தவன். அவனுக்கு கட்டளைன்றது என்னன்னே தெரியாது, யாரும் அவனுக்கு கட்டளையும் கொடுக்கல. அப்போ எப்படி அவன் இதை வந்து சொன்னான்? தேவன் அவனோடு இருக்கிறார் என்ற உணர்வு அவனுக்கு இருந்தது. கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னோடு இங்கே இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசமும் உணர்வும் அவனுக்கு இருந்தது. அன்றைக்கு அவனுக்கு பிரத்யேகமாக அது சொல்லப்படவில்லை. பிரத்யேகமாக இப்படி ஒரு பைபிளை கொடுத்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் அவங்கக்கிட்ட இப்படி பைபிள் மூலமாக பேசலை. வேற எந்த தீர்க்க தரிசியம் வந்து சொன்னாங்களான்னு தெரியல. ஆனால் அவன் அதை உணர்ந்தான், அதை விசுவாசித்தான். அவனுக்கு நன்றாய் தெரிந்தது, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார், இரண்டு கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ அவன் சொல்கிறான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? பாருங்கள், அவங்க வந்து தேவனை வணங்குற ஜனம் கிடையாது. அவங்க வேற எகிப்தில் அரசாங்க அதிகாரியாக, அவங்களுக்கு வேற காரியங்கள். அப்போது யோசேப்பு சொல்கிற காரணம் தான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அப்போ தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார். இது உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்த ஒரு காரியம். அங்கெங்கேயும் தேவன் அவனுக்கு தரிசனமாகி இதோ நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொன்னதான் எங்கேயுமே இல்லை. ஆனால் அவனுடைய உள்ளத்தில் அவன் நன்றாய் அறிந்திருந்தான், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னை உற்று கவனித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நமக்கு பிரத்யேகமாக தேவன் சொல்லியிருக்கிறார், இதோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நேருக்கு நேர், முகத்துக்கு முகம் நின்று பேசினா எவ்வளவு அதற்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இது முக்கியம்னா வேத வசனம் அப்படிப்பட்டது. கர்த்தர் இந்த வேத வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், நம்மோடு அதன் மூலமாய் பேசுகிறார். ஸோ இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசேப்பை போல இதை நம்ம இருதயத்தில் பதித்து கொண்டோம் என்றால், இதை விசுவாசித்து நம்முடைய இருதயத்தில் பதிய வைத்தோம் என்று சொன்னால், யோசேப்பை போல நாமும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் லகுவாக விலகிவிடலாம். வேத வசனங்கள் உள்ளே இருக்கணும், குறிப்பாக இந்த காரியம் நமக்குள்ள அதிகமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை கவனிக்கிறார், என் தேவன் என்னை கவனிக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் உணர வேண்டும். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. ரொம்ப அழகான ஒரு வசனம். இந்த நாள் முழுவதும் இது நம்முடைய தியானமாக இருப்பதாக ஐ அண்டர்ஸ்டாண்ட். உங்களில் ஒரு சிலர் மதிய நேரம், ஒரு சிலருக்கு இரவு வேளையாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பது நம்முடைய இருதயத்தின் தியானமாக இருக்கட்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நான் முடிக்கும் முன்பதாக உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேனப்பா. கர்த்தருடைய ஆணிகள், பாய்ந்த கரங்கள் ஒவ்வொருவரின் மேலும், இவர்களுடைய குடும்பங்கள் மேலும் இறங்கி வருவதாக. மார்போடு அனைத்து வழி நடத்தும் இப்பொழுதே சுவாமி. இருதயத்தின் கலக்கங்கள், இருதயத்தின் வேதனைகள் எல்லாம் மாறட்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன தேவனே அப்பா, ஒவ்வொருவருடைய துக்கமும் சந்தோஷமாய் மாறட்டும். தீமைக்காய் தோன்றுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையாய் முடிய பண்ணுவீராக இப்பொழுதே சுவாமி. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வியாதியின் படுக்கையிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால எல்லா சுகவீனமும் பலவீனமும் மறைந்து போகும்படி ஜெபிக்கிறேன் இப்பொழுது விலகு இயேசுவின் நாமத்தினால. விசேஷமாய் சுவாமி ஆண்டவரே, ஸ்ட்ரெஸ் எல்லா பிசாசின் கட்டுகளையும் நான் முறிக்கிறேன். ஆண்டவரே, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக உணர்றேன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை உண்டாகட்டும், பூரண விடுதலை உண்டாகட்டும். ஒரு சமாதானம் அவர்கள் இருதயங்களை நிரப்பட்டும், சந்தோஷம் நிரப்பட்டும், ஸ்ட்ரெஸ் எல்லாம் மாறட்டும். பில்லி சூனிய செய்வனை கட்டுகள் முறிவதாக குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும், குடும்பங்களில் சந்தோஷம் உண்டாகட்டும். விசேஷமாய் சுவாமி இந்த நாட்களில் ஆண்டவரே, இன்பம் எஃப்எம் லிசனர்ஸ் அண்ட் இன்பம் எஃப்எம் பார்ட்னர்ஸ், இதில் விதைக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், இதில் இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், நிகழ்ச்சிகளை செய்கிற ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவரின் மேலும் ஒரு விசேஷ பாதுகாவல் அமரட்டும். ஒவ்வொருவரின் மேலும் ஒரு விசேஷ பாதுகாவல் அமரட்டும். மார்போடு அனைத்து வழி நடத்தும் அப்பா, மார்போடு அனைத்து கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அக்கே. இந்த நிகழ்ச்சி ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. தொடர்ந்து வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தேங்க்யூ ஸோ மச். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதீர்கள். நீங்கள் எழுத வேண்டிய இமெயில் முகவரி inbamfm@gmail.com. inbamfm@gmail.com. that will be inbamfm@gmail.com. கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இன்னொரு மாற்றங்களை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.
உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். God bless you. Bye bye.